கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை இருக்கிறது, அங்கே சமாதானம் இருக்கிறது, அங்கே சந்தோஷம் இருக்கிறது, அங்கே ஆறுதல் இருக்கிறது, அங்கே சுகம் இருக்கிறது, அங்கே ஆசீர்வாதம் இருக்கிறது. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, உங்களை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. சபையிலே உடைய மனவாட்டி சபையிலே உடைய நாமம் உயர்ந்திருப்பதாக, மகிமையும் கனமும் உம்முடைய சமூகத்தில் இருக்கிறது, அது உமக்கே உண்டாவதாக. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி இந்த தேவனுக்கு நன்றி செலுத்துவோமா. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. எங்களை தொடர்ந்து நடத்துங்கப்பா. நஸ்ரீனா இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். உட்காருங்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஹல்லேலூயா. அவர் நல்லவராகவே இருக்கிறார். உங்களுக்கு ஒன்று தெரியுமா, ஆண்டவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழையை வருஷிக்க பண்ணுகிறவரா. ஹல்லேலூயா. பச்சாபாதமே இல்லாத ஆண்டவர் நம்ம மத்தியில் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஸோ இந்த நாளிலே கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதற்கு, தேவனுடைய வார்த்தையை நம்ம மத்தியிலே பகிர்ந்து கொடுப்பதற்கு பாஸ்டர் தங்கராஜா அவர்கள் எங்கள் மத்தியில் இருக்கிறார். அவரை குறித்து உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய அவசியம் எதுவுமே இல்லை. அவர் அநேக தடவை இந்த சபையிலே வந்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்திருக்கிறார். அந்த விதத்திலே அவர்கள் இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தையை நமக்கு கொடுப்பார்கள். கவனமாக கேளுங்கள் என்ன சொல்லுகிறாரோ கர்த்தர். கடந்த முறை நான் நம்புகிறேன் பாலிபர்களை குறித்து அல்லாவிட்டால் பிரசங்கியில இருந்து அவர் ஒரு செய்தி எடுத்தார் என்று சொல்லி நான் நம்புகிறேன். சரியா? சோ அது அருமையாக இருந்தது, அது ஆசீர்வாதமாக இருந்தது. அவர் சொன்னது ஒன்றே ஒன்று, அந்த பிரசங்கங்கள் எல்லாராலும் பிரசங்கம் பண்ண முடியாது, எப்படிப்பட்ட ஒரு வயது முதிர்ந்தவர்களாலே தான் பிரசங்கம் பண்ண முடியும் என்று சொல்லி பிரசங்கம் பண்ண, எனக்கு அது ஞாபகம் இருக்கிறது. நான் இப்பதான் அதை சிந்திக்கிறேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சோ அதே வண்ணமாக அந்த வார்த்தைகளை போல என்று நான் செய்தி நம்ம இருதயத்திலே பதிந்தால் கர்த்தருடைய நாமத்திலே அது நலமாக இருக்கும். பாஸ்டர் வாங்க வந்து கர்த்தருடைய வார்த்தையை எங்களுக்கு சொல்லுங்க. கரங்கள் தானே, கரங்கள் தாட்டுங்க. ஹல்லேலூயா
ஹல்லேலூயா. ஒரு நிமிஷம் எழுந்து நில்லுங்க. எனக்காக யாவையும் ஆமென் சொல்லுங்க. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவரே. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதமான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார், செய்ய போகிறார், இனிமேலும் செய்வார். எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே. என் பாவங்கள் என் சுமைகள் உன் பாதத்தில் இறக்கி வைத்தேன். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. விசேஷமாய் தேவனுடைய வார்த்தையை கொடுப்பதற்காக தேவன் இந்த இடத்துல என்னை அழைத்திருக்கிறார். ஆனாலும் கர்த்தர் ஏற்ற வேளையிலே ஏற்ற காரியங்களை செய்கிறவர். கடந்த நாட்களிலே அநேக செய்திகளை பாஸ்டர் ஊடாக நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள், அதாவது அந்த செய்திகளை கேட்டு தியானித்திருக்கிறீர்கள். ஆனால் விசேஷமாக கர்த்தர் காரியத்தை உங்கள் மத்தியிலே பேசுகிறவராய் இருக்கிறார். நீதிமொழி 14:1 எடுத்தவர்கள் வாசிங்க.
புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாத ஸ்திரீயோ தன் கைகளினால் அதை இடித்து போடுகிறாள்.
புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாத ஸ்திரீயோ தன் கைகளினாலே அதை இடித்து போடுகிறாள். கைகளை தாழ்த்தி தேவனுடைய சமூகத்திலே ஆண்டவர் பேசட்டும். ஆமென். புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். புத்தியுடைய ஸ்திரிய வீட்டை யார் கட்டுகிறது? ஸ்திரிதான் தன்னுடைய கையாலே கட்ட வேண்டும். அல்லேலூயா. ஆகையினாலே இந்த ஸ்திரியை குறித்து பேசப்படுகிறது. சலமோன் இந்த விசேஷமாக இந்த அதிகாரத்திலே இந்த காரியத்தை பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த நாட்களிலே நாம் அநேக ஸ்திரிகள், அநேக குடும்பத்தினர், அநேக தாய்மார்கள், அதாவது அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், இந்த நாட்கள் பொல்லாத நாட்களாக காணப்படுகிறது. ஹல்லேலூயா. ஆகையினாலே இனிவரும் நாட்கள் எப்படி இருக்கும் என்பது சொல்ல முடியாத ஒரு காலமாக இருக்கிறது. அதனாலே புத்தி உள்ள ஸ்திரி தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாதவளோ, அதாவது புத்தி இல்லாத ஸ்திரியோ தன் கைகளினால் அதை இடித்து போடுகிறாள். பரலோக ராஜ்யத்தினுடைய உவமைகளை குறித்து கடைசி நாட்களிலே, அதாவது கடந்து போன நாட்களிலே நீங்கள் அறிந்து கொண்டிருக்கிறீர்கள், கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். பரலோக ராஜ்யம் எப்படிப்பட்டது என்று சொல்லப்படுகிறது. இங்கே ஸ்திரியை குறித்து சலமோன் சொல்லுகின்ற பொழுது, ஸ்திரி என்பது ஒரு தாய் வர்க்கம், அது மட்டுமல்ல கன்னிகளுடைய வர்க்கம், அது மட்டுமல்ல வரப்போற சந்ததி உருவாக்கத்தினுடைய பகுதி. ஆகையினாலே அருமையான பகுதிகளே புத்தியாய் நடந்து கொள்ள வேண்டும் என்பது, அதாவது ஞானத்தை பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. வரப்போற நாட்கள் பொல்லாதவைகள், வஞ்சனைக்குரிய நாட்கள், வஞ்சிக்கப்பட போடிய வேண்டிய நாட்கள். ஆகையினாலே தேவ ஆவியானவர் தம்முடைய தீர்க்க தரிசிகளை கொண்டு கடந்த காலத்திலே பேசினார். இந்த நாட்களிலும் அவர் பேசுகிறவராயிருக்கிறார், வரப்போற நாட்களிலும் அவர் பேசுகிறவராக இருக்கிறார். புத்தியுள்ள ஸ்திரிகளாக நாம் காணப்பட வேண்டும். ஏசாயா தீர்க்க தரிசியிலே முதலாவது அதிகாரத்திலே மூன்றாவது வசனத்தை யாராவது வாசிங்க.
மாடு தன் எஜமானையும் கழுதை தன் ஆண்டவனின் முன்னணியையும் அறியும், இஸ்ரவேலோ அறிவில்லாமலும் என் ஜனம் உணர்வில்லாமலும் இருக்கிறது என்கிறார்.
திருப்பி வாசிங்க.
மாடு தன் எஜமானையும் கழுதை தன் ஆண்டவனின் முன்னணியையும் அறியும், இஸ்ரவேலோ அறிவில்லாமலும் என் ஜனம் உணர்வில்லாமலும் இருக்கிறது என்கிறார்.
இஸ்ரவேலோ அறிவில்லாமலும் உணர்வில்லாமலும் இருக்கிறார்கள். மாடு தன் எஜமானையும் கழுதை தன் ஆண்டவனுடைய முன்னணியையும் அறையும். அப்போ மிருகங்களை உவமைகளாக இந்த நாளும் ஏசாயா தீர்க்கதரிசி சொல்கிறார். மாடு தன் எஜமானை அறையும், கழுதை தன் ஆண்டவனுடைய முன்னணியை அறையும், என் ஜனங்களோ அறிவும் உணர்வும் இல்லாமல் இருக்கிறார்கள். ஏனி என்ன நடக்கப் போகிறது, இனி எப்படியாக நடக்க வேண்டும், இனி வரப்போற காலம் எப்படியாக நாங்கள் தாக்கு பிடிக்க வேண்டும், எப்படியாக வாழ வேண்டும் என்பதை உணர வேண்டிய ஒரு நாட்கள் இந்த நாட்கள். அதாவது பிள்ளைகள், பெற்றோர்கள், கன்னியர்கள், திருமணமானவர்கள், ஆகாதவர்கள் என்னும் எத்தனையோ பேர் அறிந்து கொள்ள வேண்டியவர்களுக்கு முக்கியமான ஒரு காரியம் அங்க தீர்க்கதரிசி சொல்லுகிறார். மாடு எஜமானை அறியும், கழுதை தன் ஆண்டவனுடைய முன்னணி அறியும், என் ஜனங்களோ அறிவு இல்லை உணர்வும் இல்லை. என்ன நடக்க போகிறது, என்ன எப்படியாக எங்களுடைய வாழ்க்கை நடக்க போகிறது என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ள முடியாமல் இந்த பூமியிலே இஸ்ரவேல் ஜனங்கள் அலைந்து திரிகிறார்கள், இருந்து கொண்டிருக்கிறார்கள். தீமையான காரியங்களை பின்பற்றி தம்முடைய ஆசீர்வாதமான நன்மையான காரியங்களை இழந்து போகிறார்கள், உணராதிருக்கிறார்கள் என்று வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப மாட்டை விட கழுதையை விட நாங்கள் மேலானவைகள். சிந்திச்சு பாருங்க, மனிதர் சிந்திக்க வேண்டிய நேரம் எதை, எந்த நேரத்துல, எந்த நாட்களில, எப்பொழுது நாம் செய்ய வேண்டும் என்பது நமக்கு தெரியும், தெரிய வேண்டும். நாம் எப்படியாக நம்முடைய பிள்ளைகளை நடத்த வேண்டும், எப்படியாக பிள்ளைகளுக்கு ஆலோசனை சொல்ல வேண்டும் என்று தாய்மார்களுக்கு தெரிய வேண்டும், தெரியும். ஆகையினாலே பெற்றோர்களுக்கு தெரியும். ஆகையினாலே நாம் மாட்டை விட கழுதையை விட நாம் மேலானவர்கள் என்று இந்த நாளும் தீர்க்கதரிசி ஏசாயா சொல்லுகிறார். பிரியமான நாம் சிந்திக்கிறவர்களா இருக்கணும். எரேமியா 2:21 வாசிங்க. முதலாவது நாம் நம்முடைய சிந்தனைகளிலே ஒரு மாற்றம் வர வேண்டும், நம்முடைய எண்ணங்களிலே ஒரு மாற்றம் வர வேண்டும், நம்முடைய கிரியைகளிலே மாற்றம் வர வேண்டும், நம்முடைய பேச்சிலே ஒரு மாற்றம் வர வேண்டும். எரேமியா 2:21 வாசிங்க.
முற்றிலும் நற்கனி தரும் உயர்குல திராட்சை செடியாக நாட்டினேன், நீ எனக்கு காட்டு திராட்சை செடியின் ஆகாத கொடிகளாய் மாறி போனது
என்ன?
நான் உன்னை முற்றிலும் நற்கனி தரும் உயர்குல திராட்சை செடியாக,
நான் உன்னை முற்றிலும் நற்கனி தரும் உயர்குல திராட்சை செடியாக நாட்டினேன்,
செடியின் ஆகாத கொடிகளாய் மாறி போனது.
ஆகாத கொடியாய் மாறி போனது என்ன? முற்றிலும் நற்கணிதரும் திராட்சை செடியாக நம்மை தேவன் நாட்டினார். ஆகையினாலே திராட்சை செடியின் ஆகாத கொடிகளாய், அதாவது பிழையான தவறான அதாவது கசப்பான பழங்களை கொடுக்கக்கூடிய கொடிகளாய் நீ மாறி போகிறது என்ன என்று இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் எச்சரிக்கிறார், கேட்கிறார். உங்களை நல்ல நிலத்திலே நல்ல கனி கொடுக்கிற மரங்களாகத்தான் கர்த்தர் நாட்டினார். ஆனால் நாம் அநேகருடைய வாழ்க்கையிலே ஆகாத கொடிகள், ஆகாத தீமையான காரியங்கள், ஆகாத நட்புகள், ஆகாத கிரிகைகள் நாம் செய்கிறபடியினாலே தேவன் நம்மை குறித்து வேதனைப்படுகிறார், உங்களை குறித்து வேதனைப்படுகிறார், நம்முடைய குடும்பங்களை குறித்து வேதனைப்படுகிறார். அதாவது பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு எப்படியா இருக்க வேண்டும், அதாவது முன்மாதிரியாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள், அதாவது தேவனுடைய ஜனங்கள் முன்மாதிரியா இருக்கணும், இயேசுவுக்கு சாட்சியா இருக்க வேண்டும். நீங்கள் திராட்சை செடியின் ஆகாத கொடிகளாய் மாறி போனதென்ன, இந்த நாளும் ஆண்டவர் வேதனைப்படுகிறார். தவறான காரியங்களினே நீங்க உலகத்தாரோடு கூட நீங்கள் நடந்து கொள்ள முடியாது, செய்யக்கூடாது. அப்பே புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாதோ தன் கையினாலே அதை இழுத்து போடுகிறாள். இங்க பிரசங்கி சொல்வது நீதிமொழிகளில் சொல்லப்படுகிறது. நீதிமொழி எடுத்துக்கொள்ளுங்கள், ஒரு காரியத்தை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். குணசாலியான வசனத்தை எடுங்கள், நீதிமொழி 32:10.
குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார், அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது.
குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார், அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கலும் உயர்ந்தது. குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? சலமோன் ஞானம், அதாவது ஞானி சொல்லுகிறார், சிவில் என் ராஜா. அப்போ அவர் தன்னுடைய அனுபவத்தில் இங்கே அவர் பேசுகிற ஒரு காரியம் என்னவென்றால், குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார், அவருடைய விலை முத்துக்களை பார்க்கலும் உயர்ந்தது. முத்துக்களை பார்க்கலும் உயர்ந்தது எப்படி, எது? குணசாலியான ஸ்திரீ. இன்றைய உலகத்திலே அழகான ஸ்திரியை தேடுகிறவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. கடையாந்திர தீவு எல்லாம் இங்கே இருந்து கடையாந்திர தீவுகளெல்லாம் தேடி தேடி அழகான ஸ்திரியை தேடி, அதாவது அலைகிற ஜனங்கள், வாலிபர் கூட்டங்கள், அதாவது பெற்றோர்கள், அது மட்டுமல்ல பிள்ளைகளுக்கு வேண்டிய அழகான ஸ்திரியை தேடி திரிகிறவர்கள், அலைகிறவர்கள், ஏமாந்து போறவர்கள், வேதனைப்படுகிறவர்கள், உடைந்து போகிறவர்கள் அநேகர் உண்டு. ஆனால் குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பது மிகவும், அது யார் என்று சொல்லி இங்கே பிரசங்கி இதுல சங்கீதம் இதுல 32:10 சொல்லப்படுகிறது. குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார், அவருடைய விலை முத்துக்களை பார்க்கலும் உயர்ந்தது. அவள் புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும். அவன் சம்பத்துக்கு குறைவு கிடையாது. அவன் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் அவனுக்கு தீமை அல்ல, நன்மையை செய்கிறான். அப்ப குணசாலியான ஸ்திரி இன்றைக்கு தேடிக்கொண்டு உலகம் ஓடிக்கொண்டிருக்கிறது. யார் குணசாலி, யார் குணசாலி? பெற்றோர்கள் தேடிக்கொண்டிருக்கிற குணசாலியான ஒருவரை, குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிக்கிறவன் யார் கேள்வியை போட்டுகிறார். ஏனென்றால் இந்த வசனத்தை பிரசங்கி சொல்லுகிறார், என் மனம் என்னும் என்னை தேடி ஒன்றை தேடிக்கொண்டிருக்கிறது. இங்க பிரசங்கில சொல்லப்படுகிறது, வாசிங்க, அவர் ஒரு ஞானமான், தேவனாலே ஆசீர்வதிக்கப்பட்ட விசேஷித்தமான ஒரு ஞானவான். அப்போ அவர் சொல்லுகிறார், புத்தி உள்ள ஸ்திரி தன் வீட்டை கட்டுகிறாள் என்று சொல்லி சொல்லும் பொழுது அந்த பிரசங்கி சொல்லுகிறார் சலமான், வாசிங்க, என் மனம் என்னும் ஒன்றை தேடுகிறது. அப்ப பிரசங்கியை குறித்து இந்த வேதத்தில் நீங்க வாசிப்பீர்களானால் அவருடைய வாழ்க்கை, அவருடைய வரலாறு, அவருடைய பிரசங்கம், அவருடைய கிரியைகள் எல்லாம் அநேகமாக காணப்படுகிறது. சாலோமன் ராஜா அவர் சொல்லுகிறார், என்னும் ஒன்றை நான் தேடுகிறேன். ஆயிரம் ஆயிரம் அதாவது அது சகோதரிகளை அவர் கண்டுகொண்ட ஒரு மனுஷன், அவர்களை குறித்து பாடல் பாடின தேவ மனுஷன். அவர் சொல்றார், என் மனம் என்னும், பிரசங்கி 7:28-29 வாசிங்க,
என் மனம் இன்னும் ஒன்றை தேடுகிறது.
என் மனம் இன்னும் ஒன்றை தேடுகிறது.
அதை நான் கண்டுபிடிக்கவில்லை.
அதை நான் கண்டுபிடிக்கவில்லை.
ஆயிரம் பேருக்குள்ளே
ஒரு புருஷனை கண்டேன்.
இவர்கள்
எல்லாருக்குள்ளும் ஒரு ஸ்திரீயை நான் காணவில்லை. அப்ப புஸ்திரீ உள்ள ஸ்திரீயை பற்றி பேசுற எழுதி வைத்திருக்கிற பிரசங்கி அவர் சொல்றார், தன்னுடைய அனுபவத்தில் இதுவரைக்கும் ஒரு ஸ்திரீயை தான் காணவில்லை. அப்ப எவ்வளவு தூரம், எவ்வளவு தூரம் அவருடைய மனம், அவருடைய பிரசங்கம், அவருடைய வார்த்தைகள் எங்களுடைய வாழ்க்கையிலே கடந்து வந்திருக்கிறது. என் மனம் இன்னும் ஒன்றை தேடுகிறது, அதை நான் கண்டுபிடிக்கவில்லை. பிரசங்கிற வாழ்க்கையிலே அவர் இவ்வளவு ஆயிரம் பெண்களை அவர் அறிந்தவர். ஹல்லேலூயா. அவருக்கு 300 மனையாட்டிகள் இருந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. மறு மனையாட்டிகள் 300 பேர். அப்படிப்பட்ட பிரசங்கி சொல்லுகிறார், இன்னும் ஒன்றை நான் தேடுகிறேன் என்று. அவ்வளவு தூரம் இன்றைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பெண் சமுதாயம், நம்முடைய பிள்ளைகள், வரப்போற சமுதாயம், இனி என்ன நடக்கும் என்பதை தேவனுடைய கரத்திலே தான் இருக்கிறது. அவருடைய வாழ்க்கை அவருடைய கரத்திலே தான் இருக்கிறது. உங்களுடைய பிள்ளைகளை குறித்து, உங்களுடைய அயலவர்களை குறித்து, உங்களுடைய சந்ததியை குறித்து நாம் கவனமாக இருக்க வேண்டும். ஆண்டவருடைய பாதத்திலே பிள்ளைகளுக்காக சுகம் வேண்ட வேண்டும். ஆண்டவருடைய கரத்திலே அவருடைய ஆசீர்வாதங்களுக்காக நாங்கள் மன்றாட வேண்டும். ஹல்லேலூயா. இங்கே பரலோக ராஜ்யத்திலே எடுத்துக்கொள்ளுங்க, மற்ற 25:1 வாசிங்க. பரலோக ராஜ்யத்தை குறித்து மற்ற 25:1 சொல்லப்படுகிறது.
அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவட்டிகளை பிடித்துக் கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கும்.
அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவட்டிகளை பிடித்துக் கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கிறது. அந்த 10 கனிகளிலே புத்தி உள்ளவர்கள் இருக்கிறார்கள், புத்தி இல்லாதவர்கள் இருக்கிறார்கள். புத்தி உள்ளவர்களும் புத்தி இல்லாதவர்களும் ஒரு வீட்டிலே, ஒரு சமுதாயத்திலே, ஒரு குடும்பத்திலே தான் இருக்கிறார்கள். ஆனால் இந்த 5 பேர் புத்தி உள்ளவர்கள், மீதி 5 பேர் புத்தி இல்லாதவர்கள். இந்த புத்தி உள்ளவர்கள், அதாவது புத்தி இல்லாதவருக்கு உதவி செய்ய முடியவில்லை. பரிசுத்த ஆவியானவர் அவர் அந்த புத்தி உள்ளவர் தங்களை காத்துக் கொள்ளக்கூடியதாக அவர்கள் ஞானத்தை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த ஞானம் இருக்குமா இருந்தால் பரலோக ராஜ்யத்துக்கு நம்முடைய ஆண்டவரோடு, ஆண்டவர் சமூகத்திலே போய் நாம் சேர முடியும். ஹல்லேலூயா. ஞானம் இல்லாமல் இருந்தால் அவருடைய வாழ்க்கை வேதனைக்குரியதாக மாறிவிடும். இந்த நாட்களிலே ஆவியானவர் இந்த காரியத்தை குறித்து நான் அதிகமாக பேசிக் கொண்டிருக்கிறேன், தியானித்துக் கொண்டிருக்கிறேன். புத்தி உள்ளவர்கள், புத்தி இல்லாதவர்கள் சொந்த சகோதரங்கள் தான். ஹல்லேலூயா. அதாவது ஒரே குடும்பத்திலே இருந்தவர்கள் தான், ஒரே பானையிலே சாப்பிட்டவர்கள் தான். ஆனால் கடைசி நிமிஷத்திலே மற்ற சகோதரத்துக்கு உதவி செய்ய முடியாத சூழ்நிலை போய்விடும். ஆண்டவர் வருகையிலே அவர்கள் கைவிடப்படுகிற ஒரு சூழ்நிலை. ஹல்லேலூயா. ஆகையினாலே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவட்டிகளை பிடித்துக் கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்டு 10 கன்னிகளுக்கு ஒப்பாயிருக்கிறது. இந்த 10 கன்னிகளிலே 5 பேர் புத்தி உள்ளவர்கள், மிகுதியான 5 பேர் புத்தி இல்லாதவர்கள். பிரியமானவர்களே, இந்த நாட்கள்ல இந்த கன்னிகளை குறித்து ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்றால், இது சபை, அதாவது மணவாளன் வந்து பரிசுத்தம் உள்ளவர், அவர் ஆண்டவர் வந்து ஜனங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்பது, அது மட்டுமல்ல தம்முடைய பிள்ளைகளை கூட்டி சேர்க்க வேண்டும் என்பது, அல்லது அவர்களுக்கு நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள கூடியதாய், தம்முடைய ராஜ்யத்திலே வந்து சேரக்கூடியதாய், அவர்களுக்கு ஆலோசனையும் உதவியையும் நன்மையும் செய்வதே ஆண்டவருடைய விருப்பமாயிருக்கிறது. ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வேதம் சொல்கிறது, விரைவாக வரப்போகிறார். யோவான், அதாவது நோவாவின் நாட்களிலே நடக்கிறது போல மனித குமாரன் நாட்களிலும் நடக்கும் என்று சொல்லி. ஹல்லேலூயா. அதனால் இந்த வேத வசனத்திலே மற்ற 24-25 அதிகாரங்களை நீங்கள் எடுத்து வாசிக்க வேண்டும். வேதத்திலே என்ன சொல்லப்படுகிறது அது நிறைவேறும். அந்த வேத வசனம் நிறைவேறாமல் அந்த வசனம் தனியாக வறுமையாக போனதாக இல்லை. இன்றைக்கு ஆண்டவர் இந்த பரலோக ராஜ்யத்தை குறித்து சொல்லப்படுகிற போது மத்தேயு 22 அதிகாரத்திலே வாசிங்க, இயேசு மறுபடியும் அவர்களோடு உபமைகளாக பேசி சொன்னது என்னவென்றால், பல தடவைகள் அநேக உபமைகளை தம்முடைய வருகையை குறித்து அவர் பேசினார், பரலோக ராஜ்யத்தை குறித்து அவர் பேசினார். அதுமாலே இன்றைக்கு இயேசு மறுபடியும் அவர்களோட உபமையாக பேசி சொன்னது என்னவென்றால், பரலோக ராஜ்யம் தன் குமாரனுக்கு கல்யாணம் செய்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாயிருக்கிறது. இந்த பரலோக ராஜ்யத்தில் இந்த ராஜா என்ன செய்கிறார், தன்னுடைய குமாரனுக்கு கல்யாணம் செய்த ராஜாவாக இந்த பரலோக ராஜ்யம் இருக்கிறது. அது மட்டுமல்ல, பரலோக ராஜ்யத்தில் இந்த ராஜா இந்த பூமியிலே கடந்து வருகிற பொழுது அவர் எல்லா இடங்களிலும் எல்லா இடத்திலும் அவர் கடந்து போகக்கூடிய தேவன், அவருடைய வார்த்தைகள் மாறாதது. ஹல்லேலூயா. ஆகையினால் இங்கே பார்க்கிறோம், ஆகையால் நீங்கள் விருந்தாளிகளை, வசனம் மத்தேயு 22:12, விருந்தாளிகளை பார்க்கும்படி,
விருந்தாளி பார்க்கும்படி ராஜா உள்ளே பிரவேசித்த போது கல்யாண வஸ்திரம் தரித்திராத ஒரு மனுஷனை அங்கே கண்டு, சிநேகிதனே நீ கல்யாண,
விருந்தாளிகளை பார்க்கும்படி ராஜா உள்ளே பிரவேசித்தார். இந்த ராஜா தான் அந்த திருமணத்தை அந்த விருந்தாளிகளை பார்க்கும்படி அவர்தான் ஒழுங்கு பண்ணுகிறார். அதே நேரத்தில் இந்த ராஜா பரலோக ராஜ்யத்தை குறித்து சொல்லும் உவமையாக சொல்லும் பொழுது இந்த ராஜா என்ன செய்கிறார், விருந்தாளிகள் இருக்கிறார்களா, கல்யாணம் எப்படி நடக்கிறது, இந்த பரலோக ராஜ்யத்துக்குரிய ஜனங்கள் எப்படியாக வாழ்கிறார்கள், என்ன செய்கிறார்கள், போகிறார்கள் என்பதை ராஜா ஆராய்ந்து கொண்டிருக்கிறார். அவர் அதை அவதானித்துக் கொண்டிருக்கிறார். விருந்தாளிகளை பார்க்கும்படி ராஜா உள்ளே பிரவேசித்த போது கல்யாண வஸ்திரம் தரித்திராத ஒரு மனுஷனை அங்கே கண்டார். அடுத்து, சிநேகிதனே நீ கல்யாண வஸ்திரம் இல்லாதவனாய் இங்கே எப்படி வந்தாய் என்று கேட்டார். அதற்கு அவன் பேசாமல் இருந்தான். பிரியமானவர்களே, பரலோக ராஜ்யத்தின் ராஜா பூமியிலே கடந்து வருகிற பொழுது விருந்தாளிகளை கவனிக்கும்படியாய் பார்க்கும்படியாய் அவர் அந்த கல்யாண மண்டபத்துக்குள்ளே வருகிறார். விசேஷமாக அங்கே கல்யாண வஸ்திரம் தரித்திராத ஒரு மனுஷன் அந்த மண்டபத்திலே வந்திருக்கிறான். சிநேகிதனே நீ கல்யாண வஸ்திரம் இல்லாமல் இங்கே எப்படி வந்தாய் என்று கேட்டார். அதற்கு அவன் பேசாமல் இருந்தான். பிரியமானவர்களே, கல்யாண வஸ்திரம் சரித்திருந்த இருக்காத ஒரு மனுஷன் கல்யாணத்திலே கலந்திருந்த பொழுது அங்கே என்ன நடக்கிறது, வேதனைக்குரிய சம்பவம் அவருடைய வாழ்க்கையிலே கடந்தது. வேதனைக்குரிய சம்பவம், அவன் அழுகையும் பற்கடிக்குமான இடத்திலே கொண்டு போய் தள்ளப்படுகிறான். இந்த வேதத்தை நீங்க வாசிப்பீர்களா என்றால், ஒருவேளை இன்றைக்கு தேவ சமூகத்திலே தேவ பிள்ளைகள் கூடி வருகின்ற இந்த நாட்களிலே, நீங்கள் ஆவியானவர் எனக்கு உணர்த்துகிற ஒரு காரியம், கல்யாண வஸ்திரத்தை குறித்து நீங்கள் அறிந்திருக்க வேண்டும், ரட்சிப்பை குறித்து அறிந்திருக்க வேண்டும், ஹல்லேலூயா, நீதியை குறித்து நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். கல்யாண வஸ்திரம் இல்லாமல் அந்த கல்யாண வீட்டிலே நுழைந்திருக்க முடியாது. ஆண்டவருடைய வேத வசனத்தை தான் இந்த இடத்திலே நான் பேசுகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அக்கல்யாண வீட்டிலே நாம் கலந்து கொள்ளுகிறோம், நல்லது. ஆண்டவர் பரிசுத்தத்தை தான் விரும்புகிறார். பரிசுத்தமில்லாத காரியங்களை ஆண்டவர் வெறுக்கிறவராக இருக்கிறார். கல்யாண வஸ்திரம் தரித்திராதவனாக காணப்படுகிறவனை அழுகையும் பற்கடிப்புமான இடத்திலே தள்ளப்படும். பூமியிலே இருக்கின்ற பொழுதே அவன் வேதனைக்குரிய சம்பவத்தை அனுபவிக்க வேண்டிய காலங்கள் வரப்போகிற நாட்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இங்கே சொல்லப்படுகிறது நீதிமொழி, கடைசி கடந்து சொல்லுங்கள், நீதிமொழி 30 அதிகாரம், அந்த குணசாலியான ஸ்திரி எப்படிப்பட்டவள் அதையும் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நீதிமொழி 30 அதிகாரம் வாசிங்க. நீதிமொழி 30:31-30 வாசிக்கிறேன். அநேகம் பெண்கள் குணசாலிகளாக இருந்தது உண்டு, நீயும் அவர்கள் எல்லாருக்கும் மேற்பட்டவள் என்று அவனை புகழ்கிறான். யார் புகழ்கிறான்? அவருடைய கணவன் புகழ்கிறான். அப்ப குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார் என்று, அதாவது உலகம் தேடிக்கொண்டிருக்கிற பொழுது அவருடைய கணவன் வந்து அவருடைய அந்த அந்த குணசாலியை புகழ்கிற சொல்லுகிறான். குணசாலியான ஸ்திரிகள் அநேகம் பெண்கள் குணசாலிகளாக இருந்தது உண்டு. நீயும் அவர்கள் எல்லாருக்கும் மேற்பட்டவள் என்று அவளை புகழ்கிறான். சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, அழகும் வீண், கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரியே புகழப்படுவாள். அப்போ ஆண்டவருக்கு பயந்த பிள்ளைகளாக, தேவனுடைய பிள்ளைகளாக, ஆண்டவரை விசுவாசிக்கிற பிள்ளைகளாக, ஆண்டவரை விசுவாசிக்கிற குடும்பங்களாக நாம் இருக்க வேண்டும். அவர்கள் அதாவது கர்த்தருக்கு பயந்தவர்களாக இருந்தால் நம்முடைய குடும்பங்கள் வசந்ததிகள் ஆசீர்வதிக்கப்படும். அதுதான் தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. அழகும் வீண், சௌந்தரியம் வீண், கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரியே புகழப்படுவார். இன்றைக்கு அழகத்தான் தேடித்திரிகிறார்கள். குணசாலியான ஸ்திரி எங்கே இருக்கிறது என்று ஒரு உலகம் ஓடிக்கொண்டிருக்கிற பொழுது, அதாவது கர்த்தருக்கு பயந்த பிள்ளைகள் எங்கே இருக்கிறார்கள், தங்களுடைய குடும்பத்துக்கு அவர்கள் ஆசீர்வாதம் என்று தேடிக்கொண்டிருக்கிற பெற்றோர்களும் உண்டு, உலகமும் உண்டு. ஹல்லேலூயா. அப்ப இன்றைக்கு நாம் நம்முடைய தேவனுடைய சபை சாட்சியாக இருக்க வேண்டும் என்பது ஆண்டவருக்கு பிரியமாகவும் தேவ ஆவியானவர் உணர்த்துகிற ஒரு காரியமாகவும் காணப்படுகிறது. சபை கர்த்தருக்கு சபை, அதாவது பயந்த சபையாக, விசுவாசிகள் பயந்த சபையாக. இங்கே சொல்லப்படும் அநேகம் பெண்கள் குணசாலிகளாக இருந்ததுண்டு, நீயும் அவர்கள் எல்லாருக்கும் மேற்பட்டவள் என்று அவளை புகழ்கிறான். யாரு யார் புகழ்கிறான்? சௌந்தரியம் வீண், வஞ்சனையும் வீண், கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரியே புகழப்படு. அவள்தான் குணசாலியான ஸ்திரி. இன்றைக்கு நம்முடைய ஆண்டவர் பரலோக ராஜ்யத்தில் இருந்து வருகிற பொழுது குணசாலியான ஸ்திரிகளைத்தான் அழைத்து கொண்டு போக போகிறார். ஹல்லேலூயா. குணசாலியான காணப்படுகிறவர்களைத்தான், கர்த்தருக்கு பயந்தவர்களைத்தான் ஆண்டவர் தீர்த்திக் கொண்டிருக்கிறார். அவர்களைத்தான் கடைசி நாட்களிலே தம்முடைய சமூகத்திலே சேர்த்துக் கொள்ளப்படுபவர்களாயிருக்கிறார். சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, அழகும் வீண், கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரியை புகழப்படுவார். அப்போ இந்த நீதிமொழி 32:10 வசனத்திலே கேட்கப்படுகிற சொல்லப்படுகிற வசனம், அதாவது கேள்விக்கு மறுமொழி, குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? இன்றைக்கு உலகம் ஓடிக்கொண்டிருக்கிறது, தேசங்கள் எல்லாம் ஓடிக்கொண்டிருக்கிறது. பெற்றோர்கள் தேடிக்கொண்டிருக்கிற குணசான சிற்றி, அதாவது ஸ்திரியை கண்டுகொள்வதற்காக பெற்றோர்கள் எடுத்திருக்கிறார்கள். இன்றைக்கு ஆன்லைன்ல ஓடிக்கொண்டிருக்கிறது, அதாவது இன்டர்நெட்டில் ஓடிக்கொண்டிருக்கிறது. குணசாலியான மாப்பிள்ளை, குணசாலியான ஸ்திரி சபைகளுக்கு இன்றைக்கு ஆண்டவர் தேடிக் அதாவது உணர்த்துகிற ஒரு காலங்கள். ஆகினாலே இது இது வந்து ஒரு மாம்சத்துக்குரிய செய்தி அல்ல. பரலோக ராஜ்யத்தில் இந்த வேதத்திலே சொல்லப்பட்ட ஒரு பகுதிகளில இருந்து இந்த செய்தியை உங்கள் மத்தியிலே நான் சொல்லுகிறேன். நான் சொல்லாவிட்டால், அதாவது அந்த அந்த காரியங்கள் தெரிஞ்சும் சொல்லாவிட்டால் அந்த காரியங்களுக்கு நாங்கள் கணக்கு கொடுக்க வேண்டும். அதுதான் ஊழியக்காரனுடைய கடமைகளாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் பேசுகிற விதமாக தீர்க்க தரிசிகள் ஊடாக தேவன் தம்முடைய சித்தத்தை வெளிப்படுத்தினார். பழைய ஏற்பாட்டு காலத்திலே தீர்க்க தரிசிகள் பூமியிலே நடக்க போற சம்பவங்களை அவ்வப்போது எடுத்து கூறினார்கள். இந்த நாட்களிலும் அந்த தீர்க்க தரிசிய வசனம் நமக்கு பேசுகிறதா இருக்கிறது. வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் அவருடைய வார்த்தைகள் ஒளிந்து போகுது. என்னை கொண்டு பேசாவிட்டாலும் இன்னொரு தூதனை கொண்டு, ஒரு கழுதையை கொண்டு, காகத்தை கொண்டு கர்த்தர் பேசுவார். ஹல்லேலூயா. ஆண்டவர் யாரை கொண்டு எதை செய்ய வேண்டுமோ அதை அவர் செய்கிறவரா இருக்கிறார். ஒரு சின்ன சாட்சியை சொல்லுங்க. சுவிட்சர்லாந்து, அதாவது ஒரு ஒரு பகுதி சுவிட்சர்லாண்டில், இலங்கை தேசத்தை சேர்ந்த ஒரு அம்மா இருந்தார்கள். இப்ப அவர்கள் போயிட்டார்கள். அவர்களுக்கு அவர்களுக்கு 93 வயது. இலங்கையிலே ஒரு அழகி. அது மட்டுமல்ல, இலங்கை வானொலியிலே அவர் பெரிய ஒரு பதவி வகித்தவர்கள். அந்த அம்மா இருந்தார்கள். அவர் கத்தோலிக்க குடும்பத்தை சேர்ந்தவர்கள். அவர் சொன்னார்கள், தான் ஆவிக்குரிய சபையை நான் நேசிக்கிறேன், ஆவிக்குரிய விதத்திலே இந்த வேத வசனங்கள்லாம் வாசிக்கிறேன், ஒன்று கல்ல எல்லா விதமான பாசைகளையும் நான் படித்திருக்கிறேன், ஆங்கில பாசை இருக்கு, சிங்களம் இருக்கு, அது மட்டுமல்ல இன்னும் பல விதமான பாசைகளை படித்திருக்கிறேன். 93 வயது. அந்த அம்மா சொன்னார், ஆண்டவருடைய வசனங்களை நான் எல்லாம் கேட்கிறேன், அது மட்டுமல்ல அந்த வசனங்களை போதிக்கிறவர்களை நான் அறிஞ்சிருக்கிறேன், யாரு போதித்தால் அதை நான் ஏற்றுக்கொள்ளலாம் என்று. பல பேர் போஜனைக்கு வரும் பொழுது எல்லாம் தட்டி கலைச்சு எல்லாரையும் கலைச்சு விடுறேன், இது பிள்ளை அது பிள்ளை அது பிள்ளை இது பிள்ளையான்னு சொல்லி. அது மட்டுமல்ல பல பேர் எனக்கு சொன்னார்கள், நீங்க மனம் திரும்பி சரியான விதத்திலே ஞானஸ்தானத்தை எடுத்துக்கொள்ளுங்க அம்மா என்று சொல்லிவிட்டார்கள். ஆகையினாலே நான் ஞானஸ்தானம் கெடுக்க கூடியதாய் வந்த பாசர்மேர் ஒருத்தரும் எனக்கு சரியான விதத்திலே சத்தியத்தை சொல்லவில்லை. அப்ப அவர் சொன்னாக, இந்த புத்தியுள்ள ஸ்திரியை குறித்து, இந்த பரலோக ராஜ்யத்தை குறித்து தனக்கு சரியான விளக்கம் தந்தால் நான் ஞானஸ்தானம் எடுப்பேன். 93 வயது. அப்போ நான் போனது ஒரு ஒரு பவலவுல உள்ள ஒரு டாக்டர் தான் எனக்கு என்னோட சேர்ந்து கார் ஓடி போனார். அந்த அம்மா இப்படி எனக்கு சொன்னார், சரியான விதத்திலே சரியான சத்தியத்தை எனக்கு இந்த வேதத்தின்படி போதித்து எனக்கு சொன்னால் நான் இந்த நிமிஷமே ஞானஸ்தானம் எடுப்பேன். இது உண்மையான ஒரு சம்பவம். அப்ப அந்த அம்மா சொல்லலாம், எப்படி சொன்னா, அம்மா நீங்க இவ்வளவு காலம் வந்து ஆசாரியர்கள் வேதபாரகர் பாசம்மார் இத்தனை பேர் உங்களை சந்திச்சிருக்கிறீங்க, அவங்க சொன்னது உங்களுக்கு விளங்க இல்லையா, என்ன நடந்தது? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சொல்லு. ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிரவேசிய விட்டால் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிக்க மாட்டான் என்ற வசனத்தை பார்த்து மனம் திரும்புங்கள் என்று சொல்லி அந்த வசனம், இனி தாயிர வயிற்றுக்குள்ள நான் பிறந்து போய் இனி திரும்பவுமாக எப்படி நான் பிறப்பது, ஆகையினால எனக்கு ஒரு விளக்கம் தாருங்கள் என்று சொல்லி அந்த அம்மா சொன்ன. நான் சொன்னேன், அம்மா எத்தனையோ வேத பாரதிய பண்டிதர் எல்லாம் நீங்க படிச்சிருக்கிறீங்க, ஆங்கிலம் நல்லா பேசுறீங்க, சுவிட்சர்லாந்துல அந்த நாட்டு பாசி எல்லாம் பேசுவீங்க, உங்களுடைய பெரிய மகன் வந்து பெரிய ஒரு படிப்பாளி ஞானி, அப்ப பெரிய படிச்ச குடும்பத்துல உள்ள நீங்க, நான் ஒரு சாதாரண ஒரு மனுஷன், நான் சொல்லுகிறேன் நீங்க மனம் திரும்புங்க, இதுதான் விஷயம் என்று இந்த சத்தியத்தை நான் அந்த ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் சொன்னேன். அவர் சொன்னா, இப்ப நான் உங்களுக்கு முன்பதாக ஞானஸ்தானம் எடுக்க போகிறேன். இது உண்மையான சம்பவம். உங்களுக்கு முன்பதாக நான் ஒரு அவர் பார்த்துட்டு போறதுக்காக ஒரு 5 நிமிஷம் தான் அந்த இடத்துல போயிருந்தேன். யாரை கொண்டு யாருக்கு ஆண்டவர் சத்தியத்தை அறிவிக்கணுமோ, யாரை கொண்டு தம்முடைய சித்தத்தை மற்றவர்களுக்கு தெரிவிக்கிறோமோ, அதை ஏற்ற வேளையிலே ஏற்ற நேரத்திலே அவர் செய்கிறவராயிருக்கிறார். அந்த இடத்துல அந்த அம்மா சொன்ன, நீங்க கேட்டுக்கு அங்கால போகும்போது எனக்கு ஞானஸ்தானம் கொடுத்துட்டு போயிருங்க. அது ஒரு மத்தியான நேரம், மத்தியான ஒரு 2-3 மணியாக இருக்கும், நாங்களும் பசியான ஒரு நேரம். அந்த என்னோட வந்தவர் சொன்னார், பாஸ்டர் நாங்க விட்டுட்டு போவோம், இனி அம்மாவோட நீங்க இனி ஏன் கண் நேரங்கள், இல்ல நீங்க உங்களை கூட விட மாட்டேன், என்னை நீங்க ஞானஸ்தானம் கொடுத்துட்டு போங்க வேணும்னு சொல்லி. அப்ப அந்த வீட்டுக்காரரை கேட்டு அவர் சொன்னாங்க, ஞானஸ்தான தொட்டி இல்ல. அப்ப வீட்டுக்கு பக்கத்துல இருந்தது தொட்டி, பெரிய தண்ணி தொட்டி, அந்த தண்ணி தொட்டிகளை கொண்டு போய் விட்டு ஞானஸ்தானம் கொடுத்து விட்டுட்டு போயிட்டான். ஒரு கிழமையில அவ பரலோகத்துக்கு போயிட்டா. இது உண்மையான சம்பவம். யாரை கொண்டு யாருக்கு கத்தர் நம்முடைய சித்தத்தை வெளிப்படுத்தவோ, உங்களோட வாழ்க்கையில நல்ல ஊழியக்காரர் இருக்கிறார்கள், சபையிலே ஊழியக்காரர், உங்களை கொண்டு அவர்களை கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்வார். முதலாவது நீங்க மனிதர்களை நம்ப வேண்டும். ஹல்லேலூயா. தேவ மனுஷர்களை, உங்களுக்கு நன்மை செய்கிறவர்களை நம்ப வேண்டும். ஹல்லேலூயா. உங்களுக்கு நன்மையான காரியத்தை செய்வதற்கு வருகிறவர்களை நீங்கள் வீட்டறிந்து விடாதபடி, அவர்களை அதாவது தூக்கப்படுத்தாதபடி, தேவ பார்வையில அதாவது மனித பார்வையில நினைக்காமல் தேவ பார்வையில நீங்கள் நன்மையாய் அவர்களை நடத்த வேண்டும். அது தேவனுக்கு பிரியமான ஒரு காரியமாயிருக்கிறது. ஹல்லேலூயா. எதை கொண்டு எந்த நிமிஷத்திலே யார் உங்களுடைய வாழ்க்கையிலே செய்ய சித்தமாயிருக்கிறாரோ, கழுதையை கொண்டு பிழையாமை கத்தர் பேசினார். ஹல்லேலூயா. கழுதையை கொண்டு, காகத்தை கொண்டு உங்களை போஷிப்பார். ஆகினால எந்த நேரத்துல யாரை கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நன்மையான காரியத்தை அவர் செய்ய விரும்புகிறாரோ அதை ஆண்டவர் ஏற்ற வேளையிலே அவர் செய்து முடித்தார். கடந்த நாட்களிலே ஒரு சகோதரி சொன்னார்கள், என்னாலே மறக்க முடியாது, என்ற வாழ்க்கையில நடந்த கடந்த துன்பங்களை வேதனைகளை என்னாலே மறக்க முடியாது, எனக்கு நன்மை செய்த மனிதன் எனக்கு தெரியாமல் அவர் கடந்து போயிட்டார், ஆனால் என்னுடைய சிந்தனைகள் 24 மணித்தாலும் அதிலே ஒரு பாதிப்பாக இருக்கிறது, என்னாலே மறக்க முடியாது, நான் என்ன செய்ய. பிரியமார்களே, இன்றைக்கு ஆரை கொண்டு உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்வார், கவலைப்படாதீங்க. யாரை கொண்டு எதை செய்வாரோ அது அவருடைய சித்தமாக இருக்கிறார், அவருடைய விருப்பமாக இருக்கிறார். கர்த்தர் இறங்கி எப்படி வருவார்? ஒரு மனிதர்கள் ஊடாகத்தான் அவர் பேசுகிறவராயிரு. ஹலேலூயா. கழுதையை கொண்டு பேசுகிறார், சரிய கொண்டு போசித்தார். ஏன் இன்றைக்கு அவர் அப்படியான காரியங்களை செய்ய முடியாது, செய்வார். ஹலேலூயா. அப்போ புத்தியுள்ள ஸ்திரியை கண்டுபிடிக்கிறவன் யார்? பிரசங்கி சொல்லுகிறார், என்னும் ஒருவனை, ஒருத்தியை நான் தேடுகிறேன், ஒருவனையும் காண இல்லை, ஆனா ஒருவனை மட்டும் காண்கிறேன், இயேசுவை மட்டும் காண்கிறேன். பிரசங்கி சொல்லுகிறார், என்னண்டா இதுவரைக்கும் என்ன நான் ஒருத்தியை காண இல்ல, ஆனால் ஒருவனை மட்டும் கண்டுகிறேன், நம்முடைய ஆண்டவர் இயேசுவை மட்டும் நான் உண்மை உள்ளவராக காண்கிறேன் என்று நம்முடைய பிரசங்கி அங்கு சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை ஆண்டவர் தொடர்ந்து செய்வாராக. ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலே அது மட்டுமல்ல அற்புதம் செய்வாராக. அந்த திருமண ராத்தியத்திலே ஒரு காரியம் எனக்கு ஞாபகப்படுகிறது, அந்த அந்த திருமணத்தை காரியம் அந்த ஜனக்கூட்டத்தை பார்க்க வேண்டுமென்று அங்க எஜமான் போகிறான். அதாவது ஒரு காரியத்தை என்னவென்றால், அங்கே கல்யாண வசிக்காத ஒரு மனுஷனை அங்கே கண்டு, சிநேகிதனே நீ இங்கே எப்படியா வந்தால், ஒருவேளை இந்த கிறிஸ்துமஸ் பெறப்போகிறது இன்னும் 3 மாசத்துக்குள்ள, யாராவது கர்த்தருக்கு சோத்திரம், யாராவது கல்யாண வஸ்திரம் தரிக்கணும், ஞானஸ்தானம் எடுத்து கர்த்தருக்காக சாட்சியாக வேணும்னு சொல்லி விரும்பினால், ஆண்டவர் அது ஏவப்பட்டால் உங்களுடைய போதகர்களோடு அதை நீங்கள் நிறைவேற்றுங்க, இது கர்த்தருடைய சமூகம். ஆகையினாலே கல்யாண வஸ்திரத்தை குறித்து நாம் பேச வேண்டிய ஒரு உணர்த்தப்படுகிற நேரமாக இருக்கிறபடினாலே, விசேஷமாக புத்தியுள்ள ஸ்திரி சரியா, புத்தியுள்ள ஸ்திரிகளாக நடந்து கொண்டு எங்களுடைய எதிர்காலத்தில் ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று அன்போடு கூட உங்களை வேண்டுகிறேன். அது மட்டுமல்ல, நான் ஒரு பலவீனமான மனிதனாக இருக்கிறேன், எனக்காக நீங்கள் செபித்துக் கொள்ளுங்கள். கடந்த என்ன ஒரு 2-3 மாதங்களுக்குள்ளாக நான் ஒரு புது மனிதனாக வர வேண்டும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். என்னுடைய இருதயம் புதிதாக வரும் என்று நான் விசுவாசிக்கிறேன். எனக்கு ஒரு சத்திர சிகிச்சை நடைபெறுகிற நேரங்களாக இருக்கிறது, அதனால் எனக்காக செபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் தாமே தொடர்ந்து நடத்துவாராக.
எல்லாம் விழுந்திருப்போமா தேவ சமூகத்திலே. ஹல்லேலூயா.